ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமேன். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் துதி கீதங்களிலிருந்து 24வது பாடலை இப்பொழுது ஒருமனதாக பாடுவோமாக. காது குளிர பாடுங்கள் கிருபாசத்தியா, புத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வாசனம், செல்க சத்திய வேதம் வாக நித்திய வேதம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா. நல்ல செய்தியை கூறுமே கிருபாசத்தியா, பாவநாசத்தை காட்டுமே திவ்ய வசன, வானவருஷமாரி ஞான பொக்கிஷவாரி, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா. வேதநாயகர் போழியோ கிருபாசத்தியா, ஜீவ மங்களமோழியோ திவ்ய வசன, இயேசு எந்தனை பாரும் நித்தம் எந்தனை காரும், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா, அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியா. ஆமீன். இந்த இல்ல ஆராதனைக்காக நாம் தெரிந்து கொண்ட சங்கீத புத்தகம் 19 இப்பொழுது நம் எல்லோரும் ஒருமனதாக இந்த சங்கீதத்தை நாம் படிப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கீதம் 19 இப்பொழுது நாம் வாசிப்போம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வசனம் 1, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வசனம் 2, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. வசனம் 3, அவைகளுக்கு பேச்சுமில்லை வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. வசனம் 4, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். வசனம் 5, அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. வசனம் 6, அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வசனம் 7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. வசனம் 8, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும்
கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு வசனம் 9, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. வசனம் 11, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. வசனம் 12, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். வசனம் 13, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். வசனம் 14, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்பதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இன்றைக்கு இந்த 19 சங்கீதத்தை படிக்கும்படியாக தியானிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது இந்த 14 வசனங்களை நாம் தியானிப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார் என்று இந்த வசனத்தில் தாவீது ராஜா ஆரம்பிக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை என்று தாவீது ராஜா குறிப்பிடுகிறார். நம்முடைய கரங்களிலே ஒரு வேதம் இருக்கிறது, இன்னொரு வேதம் இந்த உலகம், வானம், பூமி, நட்சத்திரம், சூரியன், சந்திரன், மரங்கள், செடிகள், கொடிகள், கடல்கள், விண்மீன்கள், அதன் பிற்பாடு கடல் மீன்கள், ஆடு மாடு, உலகத்தில் இருக்கிற எல்லாமே இன்னொரு வேதமாக இருக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. சூரியனை பாருங்கள், சூரியன் எப்படி அதுவாக உருவாக முடியும்? தேவன் அதை படைத்திருக்கிறார். நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு டியூப்லைட் இருக்குது, ஒரு பல்ப் இருக்குது, நம்ம சுவிட்ச் போட்டோன்னு வெளிச்சம் வருது, அதுவாக படைக்கப்படவில்லை, மனுஷன் அதை படைச்சிருக்கான். அதுபோல் சூரியன் மனித படைப்பு கிடையாது, தேவனுடைய படைப்பாக இருக்கிறது. மேக கூட்டத்தை பார்க்குறோம், ஆகாய மண்டலங்களை பார்க்குறோம், இடியை பார்க்குறோம், மின்னலை பார்க்குறோம். எங்கிருந்து வருகிறது? மேக கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் போது மிகப்பெரிதான ஒரு சத்தம் உண்டாகி அது இடி என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது உண்டாகிற வெளிச்சம் மின்னல் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் படைத்த படைப்பு எல்லாமே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளே ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து அந்தரத்தில் தொங்க வைக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த உலகத்தில் தேவன் படைத்த படைப்புகளை பார்த்து இது யார் உண்டாக்கினது என்று நாம் யோசிக்க வேண்டும். உலகத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிகேடர்கள் மத்தியில் இந்த உலகத்தை பார்த்து இந்த செடி எப்படி வந்து அதுவாக வந்ததா, இந்த மரம் எப்படி வந்தது என்று அவைகளுக்கு பேச்சு கிடையாது, வார்த்தை கிடையாது, சத்தம் கிடையாது. அதை பார்த்து அறிவை நாம் உண்டாக்கி பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கப்படும் போது யாரோ ஒருவர் இதை படைத்திருக்கிறார், தேவன் இதை படைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் அதை படைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் விளைகிற நெல் இருக்கிறது, நெல் இருக்கிறது, கம்பு இருக்கிறது, கேழ்வரகு இருக்கிறது, சோளம் இருக்கிறது, சாமி அரிசி இருக்கிறது, வரகரிசி இருக்குது. இதே இந்த அரிசிகள் எல்லாமே அமெரிக்காவில் விளையிறதில்லை, நார்த் இந்தியாவில் விளையிறதில்லை, ஜப்பானில் விளையிறதில்லை. அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற உணவு வகைகளை அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற விதமாக தேவனை கர்த்தர் படைச்சிருக்காரு. எப்படி படிக்க முடியும்? நெல் விளைய வேண்டும்னு சொன்னால் உலகம் முழுதுமாக நெல் விளைய வேண்டும் தானே? ஏன் சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக தேவனை கற்ற எல்லாவற்றையும் மாற்றி அமைத்திருக்கிறார் என்று நாமும் அறிந்து கொள்ளாக. நம்முடைய கையில் இருக்கிற வேதம் ஒன்று, வானத்தில் பார்க்கிற வேதம் ஒன்று, தேவனுடைய படைப்புகளும் ஒரு வேதமாக இருக்கிறது. இந்த 19 அதிகாரத்தில் எனக்கு பிடித்த வசனம் 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஏசையா அருமையாக, நம்முடைய தாவீதுராஜா மிக அருமையாக சொல்கிறார். ஏசையா 34:16 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய புஸ்தகத்தில் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடியில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இதை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் எவ்வளோ புத்தகம் இருக்குது. அநேக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பெரிய பெரிய ஞானிகள் எல்லாரும் அநேக புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு குறை இருக்கும், கண்டிப்பாக குறை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வேதமானது குறைவற்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளில், நம்முடைய சொந்த பந்தங்களில், வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களிலுமே குறைவு இருக்கிறது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதான அந்த வேத புத்தகம் இருக்குது பாருங்கள், 66 புத்தகங்கள் அடங்கிய பரிசுத்த வேதாகமம் இருக்குது பாருங்கள், அது மாத்திரமே குறைவற்றது. அதனாலே குறைவற்ற வேதம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, ஆவி ஆத்மா என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா சோர்வடையப்படும் போது வேத புத்தகத்தை படித்து பாருங்கள், அப்பொழுது நாம் உயிரடைவோம். கர்த்தருடைய சாட்சி சத்தியமாக இருக்கிற அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான சாட்சி யாகமங்கள், சாட்சி புத்தகங்கள், இது எல்லாமே சத்தியமாக இருக்கிறது. பேதையை ஞானியாக்கும். இதை படிக்க படிக்க கொஞ்சம் அறிவு உண்மையே வருகிறது. அது உண்மைதான். நானே கூட சாட்சி சொல்கிறேன், எனக்கு ஒழுங்காக படிக்கவே தெரியாது. நான் ஒரு மகாமட்டமான ஒரு முட்டாளாக இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போக ஒழுங்காக போவேன், லீவ் எடுக்க மாட்டேன். ஒரு 5 ஸ்கூல்லேயே நான் லீவ் எடுத்ததே கிடையாது. அப்படி ஒழுக்கமான மனம்னால் படிப்பே வராது எனக்கு. அடிக்கடி ஃபெயில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கல்சன் தான் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருப்பார். நிறையா அந்த கிளாஸில் பார்த்தாலும் ஃபெயிலாக இருப்பேன். ஆனால் அவர் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, ஒழுக்கமுள்ள ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் இருக்குமே தவிர படிக்கவே மாட்டேன், படிப்பே வராது. அதுக்கப்புறம் ஃபெயிலாக 10th ஃபெயில் ஆனேன். ஃபெயில் ஆன பிற்பாடு ஞானசானம் எடுத்துகிட்டு, எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச ஆண்டவரே எனக்கு ஞானம் என, எங்கள் டீக்கன் பாஸ்டர் ஆபிரகம் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆர்வம் என்று சொல்லப்படும் போது, அந்த 10th ஃபெயில் ஆகிட்டு படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு கொஞ்சம் அறிவு வந்தது, கொஞ்சம் புத்தி வந்தது நான் நினைக்கிறேன். அதில் தான் நீங்களாம் இன்றைக்கி ஒரு ப்ரீச்சராக இருக்கிறது காரணம், கர்த்தர் கொடுத்த அறிவு. அதனால் என்னுடைய அறிவு ஞானம் எல்லாமே தேவனுக்கே சொந்தமாகும். வேதம் சொல்லப்பட்டதுக்கப்புறம் இந்த அதிகாரத்தில் பிடித்த வசனம் 10th, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளது என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தைகளை பார்த்தீங்களா. இந்த தேவனுடைய வார்த்தை இருக்குது பாருங்கள், பொன்னிலும் பசும் பொன்னிலும். 916 கேடிஎம் தங்கம் கிடையாது, பசும் பொன், பியூர் கோல்டு. எங்கள் ஊர் பேரே பசும் பொன் நகருது. வேதம் சொல்லப்பட்டு பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லுது. ஏன்னு சொன்னால், தாவீதுராஜா யுத்தத்துக்கு செல்லப்படும் போது அவருக்கு பசி உண்டாகும் என்று சொன்னால் தேன்கூட்டிலிருந்து தேனை எடுத்து சாப்பிடுதான்னு ஒரு அருமையான மனுஷன் வேதத்தை குறிப்பிடுறாரு. இந்த வேதமானது பொன்னை விட இனிமையானது, பசும் பொன்னை விட விரும்பத்தக்கது, தேனை விட தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளது என்று குறிப்பிடுகிறார். வேதம் சொல்லப்படுறது இந்த வேதம் அப்படி சொல்லப்படுற வேதத்தை தான் அப்படி சொல்கிறாரு. ஏற்கனவே நாம் படிச்சிருக்கிறோம் சங்கீதம் 12:6 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. எப்படி புகழறாங்க பாருங்கள். 119 சங்கீதம் 1 சொல்லப்பட்டு கர்த்தருடைய வேதத்தின்படி, அந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடுகிறார். 119:18 உடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறார். 44 நான் எப்பொழுதும் உடைய வேதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். 92 சொல்கிறார், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் இறந்து போயிருப்பேன் என்று சொல்கிறார். 113 சொல்கிறார், வீண் சிந்தையை வெறுத்து உமது வேதத்தின் மீது நான் பிரியமாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். 136 உமது வேதத்தை மனிதர் காத்து நடவாதபடியினால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் வழிந்து ஓடுகிறது என்று சொல்லுகிறார். 142 உமது வேதம் சத்தியம் என்று குறிப்பிடுகிறார். 165 உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். யோவான் 5:39 சொல்லப்பட்டிருக்கு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்ட வேதத்தை நாம் வைத்திருக்கிறோம். இந்த 66 புத்தகங்கள் நம்முடைய கரங்களிலே இருக்கிறதான அருமையான பொக்கிஷம். அது தேனை விட, தேன் கூட்டை விட மதுரமானது என்று சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று குறிப்பிட்டார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவனை கர்த்தர் கொடுத்தார். இந்த உலகத்திலேயே பாலும் தேனும் ஓடுகிற ஒரே ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசமாக இருந்தது. நம்முடைய யோவான் சானனை பார்க்குறோம், அவனுடைய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டு தேனாக இரு, காட்டு தேனை புசித்து அவர் உயிர் வாழ்ந்தார். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவருடைய உணவாக இருந்தது. அப்பேற்பட்ட தேனை விட உலகத்தில் சுவையானது எது? நம்முடைய சாலமன் ஞானி என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேனை போல ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். தேனை போல் ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 நீதிமொழி 24:14 பார்க்கப்படும் போது, தேனை சாப்பிடு அது நல்லது என்று சொல்லு, கூட்டிலிருந்து தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு நல்லது என்று சொல்கிறார். கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் வாய்க்கு நல்லது என்று சொல்கிறார். அப்படின்னா அதனுடைய சுவையை பாருங்கள், எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 14:28 யோனத்தான் இருக்கான் பாருங்கள், நம்முடைய சவுடைய மகன் யோனத்தான் வந்து ஒரு பசியில் இருக்கான். பசியில் இருக்கப்படும் போது ஒரு பெரிய தேன் கூடு இருக்குது, அந்த தேன் கூட்டை குத்தி வாயால் அவன் சாப்பிட்டான், வாயிலே போட்டான், தேன் கூட்டை குத்தி வாயிலே போட்டான். அப்பொழுது அவனுடைய கண்கள் தெளிந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. கண்கள் தெளிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தேன் எவ்வளவு சுவையுடையது பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் பார்க்குறோம், 1 சாமுவேலில் நியாயாதிபதிகள் 14:14 நம்முடைய சிம்சோன் ஒரு விடுகதை போடுறான், தெளிலாளுக்கு ஒரு விடுகதை போடுறான். அந்த விடுகதை என்னென்னு சொன்னால், பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும் வந்தது என்று சொல்கிறான். பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும் வந்தது என்று ஒரு விடுகதை போட்டு அதை தெளிலாட்டத்தில் கேட்குறான். அவளால் சொல்ல முடியவில்லை. கடைசியில் அவள் முயன்று பார்க்குறாள். கடைசியில் அதற்கான பதிலை சொல்கிறான், தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்று சொல். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே மிக இனிமையானது தேன் மட்டும்தான். தேன் என்பது செயற்கை கிடையாது. உலகத்தில் அநேக இனிப்புகள் வந்திருக்கிறது. இன்றைக்கு கூட டயபெட்டிக் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு நான் நம்முடைய டிக்னஸ் வீட்டுக்கு போகப்படும் போது, சகோதரர் மூர்த்தி வீட்டுக்கு போகப்படும் போது, எனக்கு கொஞ்சம் சக்கரவியாதி இருக்குங்கன்னு சொல்லும்பொழுது, அவங்க ஒரு டீ தேத்தாறையில் ஒரு சொட்டு ஏதோ ஊற்றுனாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருந்தது. ஓகே, ரொம்ப ஸ்வீட் தான் அது, ஆனால் அது செயற்கையே. ஆனால் உலகத்திலே இயற்கையானது என்ன என்று பார்த்தீங்கன்னா, இந்த தேனீக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தேர்க்கிற அந்த தேன் தான் மிகவும் உலகத்தில் இனிமையானது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதுதான் தேன். தன்னுடைய செல்ல பிள்ளைகளை சிலர் பாராட்டப்படும் போது தேனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. சிலர் தன்னுடைய மனைவியை தேனேன்னு சொல்லுவாங்க, அப்படி ஏமாற்றுவாங்க, தேனேன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆனால் உண்மையிலேயே தேன் தான் சுவையுடையது. அந்த தேனை பார்க்கிலும், அந்த தேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் படிக்கிறோம் பாருங்கள், இப்பொழுது நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், அந்த வேதாகமம் தான். தயவுசெய்து என் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை நாம் படிப்போம், தியானிப்போம். அந்த 66 புத்தகமும் அதை பார்க்கப்படும் போது அப்படிப்பட்ட ஒரு வேத எழுத்துக்களை நம்மால் பார்க்கவே முடியாது. தாவீது ராஜா சொல்கிறார், என்னுடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் செத்து போயிருப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வேதத்தை படிப்போம், ஆராய்ச்சி செய்வோம். தேவனை கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 19வது அதிகாரத்தை தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தமிழ் ஃபெலோஷிப்புக்கு என்னுடைய அன்பார்ந்த ஆத்மார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்படியாக சங்கீத புத்தகத்தை படிக்கும்படியாக கிருபை செய்தீர்கள். இப்பொழுது நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாமா? ஹாலிலூயா! இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேனிலும் இனிமையானது உம்முடைய நாமம். ஆண்டவரே, தேனிலும் இனிமையானது உம்முடைய நாமம் என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து தான் நாங்கள் அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்திலே இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவன் சொன்னது போல் ஆண்டவரே, மதுரமானது உம்முடைய நாமம். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு நாங்கள் 3 வேளை சாப்பிடுகிறோம், 5 வேளை சாப்பிடுகிறோம், 7 வேளை சாப்பிடுகிறோம், ஒருவேளை 4 முறை நாங்கள் தேநீர் அருந்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அதை விட 1000 முறை உம்முடைய நாமத்தையே நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அநேக முறை நாங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்கிறோம். உடைய பிறப்பு, உம்முடைய வளர்ப்பு, உடைய ஊழியம், உம்முடைய மரணம், உம்முடைய அடக்கம், உடைய உயிர்த்தெழுதல், இந்த வேதனை எல்லா காரியமும் அந்த வேதத்தின் மூலமாகவே நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அது தொடர்ந்து 66 புத்தகத்தையும் நாங்கள் படிக்கும்படியாக கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. 66 புத்தகத்தையும் தியானிக்கும்படியாக கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தும் கூட அவர் எவ்வளோ அருமையாக அவர் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திருமணத்தை பார்க்கப்படும்பொழுது கூட ஆண்டவரே, ஒரு பெண்ணை பார்க்கப்படும்பொழுது கூட மணமகன் மணமகளை பார்த்து அந்த பெண்ணிடம் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்கிறான் ஆண்டவரே. அதனால் அநேக பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதுமாக எல்லாமே குறைகளாலே நிறைந்திருக்கிறதான தேவன் படைத்த படைப்பு குறைவில்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே நிறைவானவர் ஆண்டவரே, நீர் நிறைவானவர். அப்படியே உம்முடைய வேதமும் நிறைவானதாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் குறையுள்ளவர்கள் ஆண்டவரே, வாழ்க்கையும் குறையுள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறது, ஆத்மா உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, தேவனை கர்த்தாமே இந்த நாளிலும் கூட எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மாவுடைய சமூகத்தில் உயிர்ப்பிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரன் சொல்வது போல் ஆண்டவரே, எங்கள் ஆத்மா இந்த வேதத்தை படிப்பதன் மூலமாக உயிர்ப்பிக்கப்படுகிறது ஆண்டவரே. அது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த 150 சங்கீதத்தையும் படிக்க படிக்க படிக்க, தியானிக்க 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 ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின் மீது எங்களுக்கு எவ்வளவு ஆண்டவரே பிரியம் உண்டாக்குறது ஆண்டவரே. பிரியப்படுகிறோம் உடைய வேதத்தில், நாங்கள் பிரியப்படுகிறோம் ஆண்டவரே. வேதம் என் பிரியமாக இருக்க, நாள் முழுதும் அது என் தியானமாக இருக்குது என்று சங்கீதக்காரன் பதிவு செய்கிறான் ஆண்டவரே. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளை வழி நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்கிறான் ஆண்டவரே. அப்படியாக இந்த காஜியங்க உத்தம சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே, உடைய வேதத்தை நேசித்து பிரியப்பட்டு அதை படித்து ஆண்டவரே, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. வேலை செய்கிற வேலை இல்லாதவர்கள், வேலை கிடைத்த அவர்கள் சம்பளத்தை அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் ஆண்டவரே. திருமணமாகாதவர்களுக்கு இந்த சீக்கிரமாக திருமணம் ஆகும்படியாக என் தேவனை கர்த்தர் உதவி செய்யணும். மறைமுகமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, அப்படியாக தாவீது ராஜா கேட்கிறார். ஆண்டவரே, மறைவான குற்றங்கள் எங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட என் தேவனை கர்த்தர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே நாங்கள் உங்கள் சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய வேத வசனங்களை படிக்கும்படியாக தியானிக்கும்படியாக கிருபை செய்தரே. உமக்கு உடாகக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆஸ் ஏ ப்ரீச்சராக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சங்கீதத்தை நான் படிக்கும்படியாக, அதை தியானிக்கும்படியாக, அந்த சங்கீதத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த தமிழ் ஃபெலோஷிப் மூலமாக எனக்கு ஒரு கிருபை கிடைத்ததே உமக்கு உடாகக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்றென்றைக்கும் நான் அவர்கள் கடமைப்பட்டவர்கள், ஒவ்வொரு ஊழியக்காரர் குடும்பத்தையும், ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்தையும் என்னை தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு கஷ்டகாலத்தில் நஷ்டகாலத்தில் உதவி செய்து அவர்கள் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்றைய இந்த பஞ்சகாலத்திலே அன்றைய உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த குவாரண்டைன் பீரியடில் உதவி செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.
அது தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் போதிக்கும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் தியானிக்கும்படியாக உதவி செய்வீராக ஆண்டவரே. எத்தியோப்பியா வந்த அந்த 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 யூனோக் அந்த மந்திரி அந்த அந்த ரதத்திலே செல்லப்படும் போது அவன் எந்த பொக்கிஷத்தையும் எடுத்துக்கும், அவன் ஒரு பொக்கிஷதாரியாக இருந்தான். அந்த கந்தகை என்கிறதான அந்த அந்த ராணிக்கு அந்த இளவரசிக்கு அவன் பொக்கிஷதாரியாக இருந்தான் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை உடைய ஒரு மனுஷன் ஆண்டவரே ரதத்திலே அவன் சென்று கொண்டு இருக்கப்படும் போது ஏசியா புத்தகத்தை பொக்கிஷமாக எண்ணி 53 அதிகாரத்தை படித்துக்கொண்டே சென்றான் என்று பார்க்கிறோம். அப்படியாக வேதத்தை நேசிக்கிறான் ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய அந்த தமிழ் நெஞ்சங்களும் ஆண்டவரே, எங்களுடைய இன ஜன பந்துக்களும் ஆண்டு ரத்த உறவும் ஆண்டவரே, உடைய வேதத்தை நேசிக்கும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை நேசிக்கும்படியாக அந்த கிருபை அவர்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஃபேமிலி ஆல்ட்டர் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒவ்வொருவரும் தனிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒருவேளை பிள்ளையோடு மனைவியோடு இருக்க முடியாமல் தூரசி தேசத்திலே கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொருவரும் என் தேவனை கத்தை ஆசீர்வதிப்பீராக, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பேற்பட்டதான தேவனை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே இந்த உணர்வை தந்து கொண்டிருக்கிறீரே. கூடா கூடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது ஆண்டவரே. வானத்தை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், ஆகாய மண்டலங்களை பார்க்கிறோம். எல்லாமே நீர் படைத்த படைப்பாக அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோமே. நம்ம கூடா கூடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது என்று சொல்லப்பட்டு என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. அப்படியாக தொடர்ந்து நமக்கு பயப்படும்படியாக கிருபை செய்ய துணிகரமான பாவங்கள் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலக்கி நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தாவீது சொல்கிறது போல், என் தேவனை கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார், என் மீட்பரமாக இருக்கிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்கிறான். அப்படியாக நாங்களும் இந்த வேதத்தை நேசிக்கும்படியாக கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கஷ்டங்கள் வறுமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கஷ்டங்களும் வறுமைகளும் கவலைகளும் அவர்கள் விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட எங்கள் யார் மீது தொடாதபடிக்கு எங்களை வேலையடைத்து பாதுகாத்தீர். உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடைய ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களை பாதுகாத்தீர், வேலியடைத்தீரே. உன் கூடா கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உன் வலதுபுறத்திலும் உன் இடதுபுறத்திலும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாதை உன் கூடாரத்தையே அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி அப்படியாக இந்த 151 நாள் வரையிலும் எங்கள் தேவனை கர்த்தர் எங்களை பாதுகாத்திட வரும், இன்னும் எதிர்காலத்திலும் பாதுகாப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இப்படி சமூகத்தில் முழங்கார் படிக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. 150 சங்கீதத்திற்கும் 150 நாள் ஆண்டவரே அவர்கள் யுத்தம் செய்திருக்கிறார், அந்த முழங்காலையில் யுத்தம் செய்திருக்கிறார்கள். அந்த முழங்காலையில் யுத்தம் செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து இப்படி பரிசுத்த கரங்களாலே ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த 150 சங்கீதம் வாசிக்கப்படுவதற்கு யார் யார் காரணக்கர்த்தராக இருந்தார்களோ அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை நிரப்புவீராக, ஞானத்தினாலும் புத்தினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிற அந்த வேத வசனம் பேதையை ஞானியாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. இந்த வேதத்தை படிக்க 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 ஒரு விதமான அறிவு, ஒரு விதமான புத்தி, ஒரு விதமான நாலேஜ் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக முழு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கணும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், தாய்மார்களை ஆசீர்வதிக்கணும், பாட்டிமார்களை ஆசீர்வதிக்கணும், பெரியோர்கள் அன்று எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆயுஷ் நாளை பெருக பண்ணணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆயுஷ் நாளை பெருக பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருடைய கண்களை திறந்தரல வேண்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போட வேண்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஓய்வு நாள் சத்தியத்தை கடைபிடிக்கும்படியாக, ஓய்வு நாளிலேயே பரிசுத்தமாக ஓய்ந்திருக்கும்படியாக, இடந்து ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தொடும்படியாக உதவி செய்யுங்க, வேதத்தை எடுக்கும்படியாக உதவி செய்யுங்க, வேதத்தின் மீது புரியப்படும்படியாக உதவி செய்யுங்க, அதை படித்து அதை தியானிக்கும்படியாக ஆராய்ச்சி செய்யும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை மறந்து போகாதபடிக்கு அன்றைய தொடர்ந்து இது அவர்களுக்கு தொட்டில் பழக்கம் என்று சொல்லப்படுவது போல தொட்டில் பழக்கத்தை இப்பொழுது வேண்டுமானால் ஆரம்பித்திருக்கலாம். அது மறிக்கின்ற வரையிலே அவர்கள் அனுதினமும் வேதத்தை எடுத்து அதை நேசித்து அதை படிக்கும்படியாக உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த மெய்யான இயேசுவை சேர்ந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் எந்த தெருவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தெருவில் அவர்கள் சாட்சியாக உயரும்படியாக செய்யுங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மெய்யான இயேசு சபையுடைய விசுவாசிகள் தான் உண்மையான
விசுவாசிகள் என்று எல்லோரும் சாட்சி சொல்லும்படியாக, எல்லோருடைய வாழ்க்கையும் இயேசுவை நாமத்தினாலே மாற்றி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேவனை கர்த்தாமே ஆசீர்வதிப்பவராக, பாதுகாத்துக் கொள்கிறாக, ஆயுசினாலே நீட்டி தருவீராக. நாங்கள் மீண்டுமாக ஒருவரை ஒரு சந்திக்கின்ற வரையில் உங்களுடைய கிருபை இரக்கம் அன்பு தயவு ஆசீர்வாதம் எங்களை விட்டு பிரியாது இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன். கர்த்தருடைய ஜபம், தி லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்து மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தேவனை கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கொடுப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.